அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 2 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ராஜபக்சேவின் சகோதரர் சமல் ராஜபக்சேவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவின் செய்தி.
தனித்து போட்டி போட வேண்டும் என்ற கோரிக்கையை கருத்தில் கொண்டு வர இருக்கிற தேர்தலை நாங்கள் எங்களுடைய கட்சி சின்னத்தில் கேட்பதான ஒரு முடிவைத்தான் எமது கட்சியினுடைய பொதுச்சபை.
சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வித்திட்டது அதிமுக அரசுதான் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கும் நிலையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தன்னுடைய மெட்ரோ ரயில் பயணத்தின் போது சக பயணியின் கன்னத்தில் அடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் மறுத்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி.
அவருடைய கன்னத்திலே பட்டது உண்மைதான். யாராவது அடிப்பதாக இருந்தால் இப்படித்தான் அடிப்பார்கள், இப்படி யாரும் அடிக்க மாட்டார்கள்.
மேலும் கேரளாவில் இருந்து கடல் வழியாக படகொன்றில் கடத்தி வரப்பட்ட 180 கிலோ கஞ்சாவை யாழ்ப்பாணம் விசேட காவல்துறையினர் வியாழக்கிழமை இன்று அதிகாலை கைப்பற்றியுள்ளனர். இது பற்றிய செய்தி இருக்கிறது. முதலில் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
துனிசியாவின் கடற்கரை சுற்றுலா விடுதியில் 38 வெளிநாட்டவர் கொல்லப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியிலிருந்து செயல்பட்டவர்களின் கட்டமைப்பை தாங்கள் கண்டுபிடித்துவிட்டதாக துனிசிய அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த வெள்ளியன்று நடந்த தாக்குதல்களில் நேரடி தொடர்புள்ளவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 8 தடுத்து வைத்திருப்பதாக துனிசிய அரசின் அமைச்சர் ஒருவர் கூறினார். தமது அமைப்பைச் சேர்ந்த ஆயுததாரி ஒருவர்தான் துனிசிய தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்லாமிய அரசு குழு தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு பின்னணியில் ஒரு வலுவான கட்டமைப்பு இருந்து செயற்பட்டிருக்கிறது என்கிற தகவல் இத்தகைய தாக்குதல்கள் இனிமேலும் நடக்கலாம் என்கிற அச்சத்தை அதிகரிப்பதாக பிபிசியின் துனிசிய செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
மெக்சிகோ வளைகுடா பகுதியில் உள்ள டீப் வாட்டர் ஹொரிசோன் பகுதியில் 2010 கச்சா எண்ணெய் அகவில் ஈடுபட்டிருந்த பிபி நிறுவனத்தின் எண்ணெய் கிணறு ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தின் இழப்பீடு தொடர்பில் அந்த நிறுவனத்துக்கும் பல நாடுகளுக்கும் இடையே கொள்கை அளவில் உடன்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த வெடி விபத்தின் காரணமாக அந்த வளைகுடா பகுதியில் பெருமளவில் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று கூறி அமெரிக்கா, மெக்சிகோ, வளைகுடா பகுதியிலுள்ள பல நாடுகள் பிபி நிறுவனத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்தன. வழக்கின் தீர்ப்பு வெளியாகவிருந்த நிலையில் நட்ட ஈடாக 18.7 பில்லியன் டாலர்களை தாங்கள் வழங்க முன்வருவதாக கொள்கை ரீதியாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. இதையடுத்து அந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்றும் அடுத்து நடைபெறவுள்ள வழிமுறைகள் தொடங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் பிபி தெரிவித்துள்ளது. அமெரிக்க வரலாற்றில் தனிப்பட்ட நிறுவனம் ஒன்றால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய நட்டையீடு இதுவே. இந்த நட்டையீட்டுத் தொகையை பகுதி பகுதியாக அடுத்த 18 அளிக்கப்படவுள்ளது.
இஸ்லாமிய அரசு ஜிகாதிகளால் ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கடத்தல்காரர்களிடம் விற்கப்பட்ட தொல்பொருட்களில் சில பிரிட்டனில் இருக்கும் தொல்பொருள் சேகரிப்பாளர்களிடம் வந்தடைவதாக யுனெஸ்கோவின் இயக்குநர் இரேனா புக்கோவா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
ICAO is using the illicit trafficking, the selling of these objects.
அரிய பொருட்களை கொள்ளையடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே நடப்பதாகவும் இஸ்லாமிய அரசு அமைப்பின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் நிதியானது சட்டவிரோத தொல்பொருள் வர்த்தகம் மூலமாகவே கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்றும் பொக்கோவா கூறினார். கலாச்சார பாரம்பரியத்திற்கு எதிரான தாக்குதல்களின் அளவை விளங்கப்படுத்தவும் தொல்பொருட்கள் கடத்தல்களை எதிர்க்க சர்வதேச நடவடிக்கை தேவை என்பதை வலியுறுத்தவும் பொக்கோவா அம்மையார் லண்டன் வருகை தந்திருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானில் ஃபர்குந்தா என்ற இளம்பெண்ணை மிக கொடூரமாக கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 மரண தண்டனையை அந்த நாட்டு நீதிமன்றம் ஒன்று ரத்து செய்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பரந்தளவிலான கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
I'm extremely surprised and disappointed. I'm very concerned because this happened in a very
தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் இருவருக்கான தண்டனை 20 குறைக்கப்பட்டுள்ளதோடு மற்றவர்களுக்கான தண்டனை 10 குறைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மூடிய அறையில் வெளிப்படைத்தன்மையின்றி நடந்ததாக கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பம் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் கவலை வெளியிட்டிருக்கிறார். காபூலில் இஸ்லாமிய வழிபாட்டு தளம் ஒன்றில் குரானின் பிரதியை எரித்தார் என்று பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஃபர்குந்தா பலரால் தாக்கி கொல்லப்பட்டார்.
மியன்மார் மற்றும் வங்க தேசத்திலிருந்து வெளியேறியுள்ள 1,000 குடியேறிகளின் உடனடி அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிதியத்தை ஏற்படுத்த தென்கிழக்காசிய நாடுகள் சம்மதித்துள்ளன. இந்தோனேசியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து கடற்கரைகளில் வந்திறங்கிருக்கும் மக்களை பராமரிக்கவும் அவர்களின் உடனடி அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றவும் இந்த நிதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகை செலவிடப்படும்.
தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் 12 பேரை கைது செய்துள்ளதாக வங்கதேச பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இந்திய துணைக்கண்டத்துக்கான அல் கொய்தாவின் உள்ளூர் தலைவரும் அடங்குவதாக அவர்கள் கூறியுள்ளனர்.
லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ராஜபக்சேவின் சகோதரர் சமல் ராஜபக்சேவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டுமென ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் சார்லஸ்.
இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான சமல் ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக நியமிப்பது தொடர்பில் யோசனையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் உயர்கல்வி அமைச்சருமான கலாநிதி சரத் தமனுகம தெரிவித்துள்ளார். எனினும் இந்த யோசனை தொடர்பில் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கோரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். தானும் அதற்கு தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிரதமர் வேட்பாளர் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகிறது. இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரை பிரதமர் வேட்பாளராக தேர்தல் களத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் கட்சிக்கு இருக்கிறது. இதன் அடிப்படையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பில் எமது கட்சி கவனம் செலுத்தியுள்ளது என்று தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மற்றைய கட்சிகளுடனும் இந்த யோசனை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்களது யோசனையின் அடிப்படையில் இறுதி முடிவு எட்டப்படும் எனவும் கூறினார்.
ඒක දැනට සාකච්ඡා මට්ටමේ පමණයි තියෙන්නේ දෙගොල්ලට එකඟ වෙන්න පුළුවන් නම්
எமது யோசனை தற்போது பேச்சளவில் தான் இருக்கிறது. நாங்கள் இன்னமும் இறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை. ஆனால் சமல் ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதன் மூலம் எதிர்கட்சியை தோல்வியடைய செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எமக்கு உண்டு என்று கூறினார் கலாநிதி சரத் அமுனுகம. இதேவேளை இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் திலங்க சுமதிபால, சமல் ராஜபக்சவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கடந்த 30 இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்று கூறினார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சார்லஸ். கேரளாவிலிருந்து கடல் வழியாக படகொன்றில் கடத்தி வரப்பட்ட 180 கஞ்சாவை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் வியாழக்கிழமை என்று அதிகாலை கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வசகம்.
கேரளாவிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு படகொன்றில் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படுகின்ற 180 கஞ்சா இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விசேட காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். பருத்தித்துறை கடற்பகுதியில் இந்த கஞ்சா அடங்கிய பொதிகள் படகிலிருந்து இறக்கப்பட்ட போதே கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். பருத்தித்துறை பகுதியில் உள்ள இராணுவத்தினர் மூலமாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரிடமே இந்த கஞ்சா பொதிகளும் கடத்தல்காரர்களும் சிக்கியிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள 4 நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். கேரளாவிலிருந்து கடல் மார்க்கமாக நீண்டகாலமாகவே இலங்கைக்கு கஞ்சா அவ்வப்போது கடத்தி வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பகுதிக்கு கொண்டு வரப்படுகின்ற கஞ்சா அங்கிருந்து வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வகையிலேயே இப்போது பருத்தித்துறை கடற்பகுதிக்கு கடத்தி வரப்பட்ட பெரும் தொகையான கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. மன்னார், பருத்தித்துறை, மல்லாகம், யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்ட நீதிமன்றங்களில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக பலருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் இத்தகைய வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்களுக்கு எதிராக கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றங்கள் மற்றும் காவல்துறையினரால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை தந்தவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக, இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது செயல்பாடுகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. அவ்வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச்சபை கூட்டமும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் என்ன முடிவெடுக்கப்பட்டுள்ளது என அக்கட்சியின் தலைமைச் செயலர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அதாவது கடந்த கால அனுபவங்களை கருத்தில் எடுத்தும் எங்களுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்த, அதாவது இபிடிபி தனித்து போட்டி போட வேண்டும் என்ற கோரிக்கையை கருத்தில் கொண்டு வர இருக்கிற தேர்தலை நாங்கள் எங்களுடைய கட்சி சின்னத்தில் கேட்பதான ஒரு முடிவைத்தான் நாங்கள் எமது கட்சியினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் எடுத்திருந்தோம். இருந்தாலும் ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்கான ஒரு அனுமதியை கட்சியினுடைய பொது சபை எனக்கு வழங்கி இருக்கின்றது. நாளை கொழும்பு தலைவர்களை சந்திக்கின்றேன். ஏனென்றால் அவர்களிடம் இருந்து கடந்த கால உறவுகள் காரணமாக என்னோடு கலந்துரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். நாளை அவர்களை சந்தித்து அழைத்த பின்பு என்னுடைய இறுதி முடிவை நான் அறிவிக்க இருக்கின்றேன்.
சரி, கொழும்புல வந்து யார் யாரை சந்திக்க இருக்கின்றீர்கள்? ஐக்கிய தேசிய கட்சி, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய மூன்று தலைவர்களும் சந்திக்க இருக்கின்றீர்களா?
நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும், புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களையும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும், முன்னைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க அம்மையார் அவர்களையும் சந்திக்க இருக்கின்றேன். அதைவிட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களையும் பார்க்க சந்திக்க இருக்கின்றேன்.
இப்ப இந்த தலைவர்களில் யாராவது குறிப்பாக இபிடிபி கட்சி தங்களுடன் அரசியல் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சமிக்ஞைகள் வெளியிட்டு இருக்காங்களா, வாய்ப்புகள் இருக்கா?
இல்ல, அதாவது அவர்களிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. பொதுவாக தேர்தல் என்று வரும் பொழுது எல்லோருக்கும் அழைப்பு விடுவார்கள். அந்த வகையிலும் அந்த அழைப்பு எனக்கு வந்திருக்கின்றது. அதை கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் நான் கொழும்பு செல்லுகின்றேன்.
ஆனா கடந்த வடமாகாண சபையில நடைபெற்ற தேர்தலில் இபிடிபி கூட்டணி கட்சியாகத்தான் போட்டியிட்டீர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில. அதுல எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த அனுபவம், அந்த பின்னணியை வைத்துக் கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமா?
இல்ல, அப்படி என்றால், அதாவது இப்ப எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எங்களிடம் எங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்து வருகின்றார்கள். அதை வைத்துக் கொண்டும் இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலையை வைத்துக் கொண்டும் நாங்கள் அவ்வாறான ஒரு முடிவுக்கு சென்றிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்சபை கடந்த காலங்களில் பல கூட்டங்களை நடத்தி இருந்தது. அந்த கூட்டங்களில் கடந்த கால பிரச்சனைகள் தொடர்பாக பல கலந்துரையாடலுக்கு பின்பு நாங்கள் இவ்வாறான முடிவுக்கு வந்திருக்கின்றோம்.
இல்ல, பெரிய கட்சிகள் இபிடிபி கட்சியுடன் அரசியல் கூட்டு வைக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் தரப்பில் இருந்து அதற்கு ஏதாவது ஒரு நிபந்தனைகள் அல்லது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதா?
நாங்கள் அவர்களோட சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூறலாம்.
ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் டக்ளஸ் தேவானந்தா. இதேவேளையில் அண்மை காலங்களில் சில பின்னடைவுகளை சந்தித்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்று அக்கட்சியின் துணைத் தலைவரான முத்து சிவலிங்கம் அவர்களிடமும் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலமா கடந்த தேர்தல் எல்லாம் ஐக்கிய முன்னணியில தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஆகையினால அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவங்களும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் இல்ல, அவங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, ஆட்சி அமைச்ச பிறகு இந்தியா வம்ச மக்களுடைய பிரச்சனைகள் பலவையும் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கோம். அதுக்கு அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபகத்தை சேர்க்கணும்னு கூட வலியுறுத்தி இருக்கோம். அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் சில தொகுதிகளில், உதாரணமா பதுல, கேண்டி, மாத்தல பகுதிகளில் தனிச்சு போட்டியிடலாமாங்கிற ஆலோசனை எங்களுக்கு இருக்கு. அதற்கான வேலை திட்டங்களையும் எடுத்து வந்துருக்கோம்.
அது எப்படி, சில தேர்தல் மாவட்டங்கள்ல கூட்டணியோடையும் சில தேர்தல் மாவட்டங்கள்லயும் தனியாகவும் போட்டியிடுவீங்க?
தேர்தல் போட்டிங்கிறது நம்ம தேர்தலில் வெற்றி பெறணும், நம்ம மக்களுடைய பிரதிநிதியாக போகணுங்கிறதுக்கு. ஆகையினால அது எது வசதிப்படுதோ, இதன் மூலம் வாய்ப்பா தேர்தலில் வெற்றி பெறலாமோ அதை மனதில் வச்சு அப்படி நாங்கள் அந்த மாதிரி நடைமுறையில வச்சிருக்கோம் அந்த பழக்கங்களை.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியுடன் இணைந்து அந்த கூட்டமைப்பின் சார்பில் நீங்கள் தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆனா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த கூட்டணிக்கு தலைவரா, அல்லது இந்நாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கும் பொழுது நீங்கள் யார் தலைமையிலான அந்த கூட்டணியில தேர்தலில் போட்டியிட போறீங்க?
யார் தலைவர்ங்கிறத அவங்களே தீர்மானிச்சுக்கிறோம். நாங்க வலுவா சொல்லியிருக்கோம், ரெண்டு சாராரும் ஒன்னா இணைந்து போட்டு போட்டாதான் வெற்றிக்கு அறிகுறி இருக்கணும். அதனால அதை தீர்மானிக்க வேண்டியது அவங்க வேலை.
இப்ப மலையக கட்சிகள் வந்து பிரிந்து இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் மலையக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் போதிய அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அல்லது கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிற அந்த கவலை இருக்கு. ஏன் மலையக கட்சிகள்லாம் ஒன்னா ஒரே அணியா போட்டியிட முடியாது?
அது சிலருடைய போக்கு அப்படி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரஜா உரிமை இருந்த காலத்திலேயோ இல்லாத காலத்திலேயோ, வாக்குரிமை இருந்த காலத்திலேயோ இல்லாத காலத்திலேயோ ஐயா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கார் நியமனங்கத்தோட கூட. அதுக்கு இடையில வந்தவங்க பொறாமையோட வாராங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சோட்ட தொழிலாளியுடைய கட்சி தானே, அது அது அவர் முறையா அவங்க நினைக்கல. தாங்களும் அமைச்சு தாங்களும் வந்துடலாங்க, சந்தர்ப்பவாதிகள் வந்துடுறாங்க. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, போன தேர்தலில் போட்டிக்கிட்டு ஆட்சி அமைச்சது நாங்க, ஜனாதிபதி தேர்தல் வந்த பிறகு ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்ப யார் விளையாட்டு தடையில முன்ன ஓடிக்கிட்டே இருந்தவர் கொஞ்சம் கலைச்சி உடனே முன் பின்னுக்கு வந்தவங்க கொஞ்சம் ஓட்டினோடனே வெறுத்து நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி யோகத்தின் அடிப்படையிலே பதவிகளை பெற்றவர்கள் எங்களோட சேர்றதுல சிரமம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களை எங்க குறை சொல்றதிலேயே பழக்கப்பட்டவங்க, ஒன்னா போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் துணைத் தலைவர் முத்துலிங்கம். இலங்கையில் கடந்த 2012 மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீன் என்பவரது செல்போன் அழைப்புகள் தொடர்பான விவரங்களை தர முடியாது என டயலாக் தொலைபேசி நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
கடந்த 2012 மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் என்பவரின் கையடக்க தொலைபேசியின் அழைப்புகள் தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொடுக்க முடியாதென்று டயலாக் தொலைபேசி நிறுவனம் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகமது மிஷ்பாக் தெரிவித்தார். வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசாருக்கு 2012 மே மாதம் 1 முதல் 19 வரையிலான காலப்பகுதிக்குள் அவரது கையடக்க தொலைபேசியின் மூலம் எடுக்கப்பட்ட அழைப்புகள் தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொடுக்குமாறு அண்மையில் நீதிமன்றம் டயலாக் தொலைபேசி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்று நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த அந்த நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் போலீசார் கோருகின்ற விவரங்களை தங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாதென்று அறிவித்தனர். தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விவரங்களை தாங்கள் 3 மாத்திரமே வைத்திருப்பதாக தெரிவித்த அந்த நிறுவனம் போலீசாருக்கு தேவையான விவரங்கள் தற்போது தங்கள் வசம் இல்லை என்றும் அறிவித்தனர். இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணைகளுக்கு உதவக்கூடிய தகவல்களை பெற்றுக் கொடுக்குமாறு டயலாக் நிறுவனத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் கொலை செய்யப்பட்ட நபரின் மரண விசாரணைகளை மேற்கொண்ட முன்னாள் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரியை அழைத்து நாளைய தினம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அறிவித்தனர். இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10 வரை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்களை அறிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். கடந்த 2012 கொழும்பு பாக் வீதியில் தனது வாகனத்துக்குள் மர்மமான முறையில் வாசிம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பந்தமாக கடந்த ஆட்சிக்காலத்தில் முறையாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவரது குடும்ப உறுப்பினர்கள் விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு அமையவே போலீசார் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
செய்தி குறிப்பை அளித்தவர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வித்திட்டது அதிமுக அரசுதான் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கும் நிலையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தன்னுடைய மெட்ரோ ரயில் பயணத்தின் போது சக பயணியின் கன்னத்தில் அடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார்.
சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வித்திட்டது அதிமுக அரசுதான் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கும் நிலையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். தன்னுடைய மெட்ரோ ரயில் பயணத்தின் போது சக பயணியின் கன்னத்தில் அடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஜெயலலிதா இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் சென்னையில் மோனோ ரயில் திட்டத்தை எளிதில் செயல்படுத்த முடியும் என்பதால் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 2005 அதிமுக அரசால் முடிவெடுக்கப்பட்டது. அதே சமயம் 2006 திமுக ஆட்சியில் ஆளுநர் உரையிலேயே மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 2009 இதற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெறப்பட்டது என ஜெயலலிதா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை பொறுத்தவரை திமுக ஆட்சி காலத்தின் போது 3% பணிகள் மட்டுமே மட்டுமே முடிவடைந்ததாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் 73% பணிகள் முடிவடைந்ததாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று குறிப்பிட்டுள்ளார்.
பணிகள் குறைவாக நடந்திருக்கா அதிகமாக நடந்திருக்கா பிரச்சனை கிடையாது, பொதுமக்களுக்கு பயன்படுதா இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது அதுதான் முக்கியம். எப்போ திட்டம் தொடங்குச்சு 2007 2008 தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, 2009 தான் பணிகள் தொடங்குது. ஆக 14-15 ஆண்டுக்குள்ள இந்த திட்ட பணிகள் முடிஞ்சிருக்கணும். ஆக 11 ஆண்டு யார் ஆட்சிக்கு வந்தா வந்து 3.5-4 வருஷம் யார் ஆட்சியில் இருக்கிறா அதிமுக என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க? ஒரு வழித்தடம் ரெடி ஆகிடுச்சு, ரெடியாகி சோதனை ஓட்டம் நடத்தினது யாரு? இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா. சோதனை ஓட்டத்தை நடத்திட்டு 1.5 வருஷமா விடுறதுக்கு வெயிட் பண்ணணும், ஏன்னா அவங்களுடைய முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. மீண்டும் மொழி அந்த புறப்படுவது உட்கார்ந்து அவங்க தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக 1.5 வருஷம் எடுத்திருக்கிறாங்க. ஆக இப்போ போகிற போக பார்த்தா 2016-17 தான் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது முதல் இது வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும்
என்கிறார் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின். ஜெயலலிதா மேலும் தன்னுடைய அறிக்கையில் மெட்ரோ ரயிலில் உடன் பயணம் செய்தவரை மு க ஸ்டாலின் கன்னத்தில் அறைந்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருந்தார். ஆனால் இது தொடர்பாக விளக்கம் அளித்த மு க ஸ்டாலின் முதல்வர் ஜெயலலிதா உள்நோக்கத்துடன் இந்த குற்றச்சாட்டை சுமத்துவதாக குறிப்பிட்டார்.
அதாவது இது எதுக்காக இது வந்து திட்டமிட்டு செய்யறாங்கன்னா, அது முதலமைச்சரே இந்த பணியில போய் ஈடுபட்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக வந்து இந்த விழாவை தொடங்கி வைக்கல, காணொலி காட்சி மூலமாக இந்த விழாவை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது பொதுமக்களிடத்தில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக அதை மூடி மறைப்பதற்காக ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா என் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து சொல்லி திசை திருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கது
என்றார் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின்.
செய்தி குறிப்பை தந்தவர் ஜெயக்குமார். அடுத்ததாக, இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மத்திய புலனாய்வுத்துறையால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். செய்தியை தருகிறார் மீண்டும் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
சட்டவிரோதமாக BSNL தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தினார் என்கிற குற்றச்சாட்டில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனிடம் CBI அதிகாரிகள் இன்று வியாழக்கிழமையும் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். நேற்று தொடங்கிய இந்த விசாரணை நாளையும் தொடரும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தில்லியில் உள்ள CBI தலைமை அலுவலகத்தில் நாள்தோறும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட வழக்கில் சென்னை சென்று ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட அதே CBI குழுவினர்தான் தற்போதும் தயாநிதி மாறனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2011 இந்த வழக்கில் துவக்க நிலை விசாரணை அறிக்கையை CBI தாக்கல் செய்திருந்தது. பிறகு 2013 முறைப்படியான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்புடைய விசாரணையில் பங்கேற்க தில்லியில் உள்ள CBI அலுவலகத்திற்கு வரும்படி தயாநிதி மாறனுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சம்மனை பெற்றுக்கொண்ட தயாநிதி மாறன் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுக்கொண்டு இந்த விசாரணையில் பங்கேற்று வருகிறார். இந்த வழக்குகளில் சரியான ஒத்துழைப்பு அளிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளித்த பின் அவருக்கு முன்ஜாமீன் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த விசாரணை எவ்வளவு நாட்களில் நிறைவடையும் என்பது தொடர்பில் உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறனின் உதவியாளர் கௌதமன், சன் தொலைக்காட்சி குழுமத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி கண்ணன் மற்றும் சன் தொலைக்காட்சியில் பணிபுரியும் தொழில்நுட்ப ஊழியர் ரவி ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் மார்ச் மாதத்தில் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தற்போது இந்த வழக்கில் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தயாநிதி மாறனிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுவதால் விரைவில் இந்த வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார். ஆப்கானிஸ்தானில் கடந்த மார்ச் மாதம் இளம்பெண் ஒருவர் கும்பல் ஒன்றால் கொல்லப்பட்ட வழக்கில் 4 ஆண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை மேல்முறையீட்டில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை தருகிறார் LR ஜெகதீசன்.
ஆப்கானிஸ்தானில் பார்குந்தா என்கிற இளம்பெண்ணை மிக கொடூரமாக கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கான மரண தண்டனையை அந்த நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பரவலான கண்டனத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அந்த கொலையின் குரூரம். குரானின் பிரதியை எரித்தார் என்று பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த பர்குந்தா என்கிற அந்த இளம்பெண் இஸ்லாமிய வழிபாட்டுத் தலம் ஒன்றில் வைத்து கூட்டாக தாக்கி கொல்லப்பட்டார். அதுவும் அவர் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார். அவரது சடலத்தின் மீது கார் ஏற்றப்பட்டது. பிறகு அவரது சடலம் எரிக்கப்பட்டது. பர்குந்தாவின் இந்த கோரக் கொலை பெண்களை வீதிக்கு வந்து போராட வைத்தது.
அதன் தொடர்ச்சியாக இதுகுறித்த வழக்கும் நடத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த 4 பேரின் மரண தண்டனை நீக்கப்பட்டு இருவருக்கான தண்டனை 20 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருப்பதோடு மற்றொருவருக்கான தண்டனை 10 ஆண்டுகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த மத வழிபாட்டு தளத்தின் பொறுப்பாளர் தற்பொழுது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் விசாரணைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் நடந்ததாக கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பம் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் கவலை
வெளியிட்டிருக்கிறார்.
இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு தமக்கு ஏற்புடையதல்ல என்கிறார் பர்குந்தாவின் சகோதரர். பெண்ணிய செயற்பாட்டாளர்களுக்கும் இன்றைய தீர்ப்பு விரக்தியை தோற்றுவித்திருக்கிறது.
This case, I think the justice system came very clearly. It made a statement.
இங்குள்ள நீதி நடைமுறை பெண்களுக்கு எதிரானதுதான் என்பது இந்த வழக்கின் மூலம் தெளிவாக வெளிப்பட்டுள்ளது. ஃபர்குண்டாவின் வழக்கில் அதனை நாம் நன்றாகவே பார்த்துவிட்டோம். ஃபர்குண்டா ஒரு பெண் என்றபடியால் தான் கொல்லப்பட்டார். ஒரு பெண் என்பதால் தான் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை.
பர்குந்தாவின் கொடூர கொலை ஆப்கானிஸ்தானை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எப்போதாவது நீதி கிடைக்குமா என்கிற கேள்வியையும் இன்றைய தீர்ப்பு மீண்டும் விவாத பொருளாக்கியிருக்கிறது. பர்குந்தா கல்லெறிந்து கொல்லப்பட்ட தர்கா புதிய வர்ணப்பூச்சுடன் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பர்குந்தா கொலை ஏற்படுத்திய வடுக்கள் மட்டும் இன்னமும் அப்படியே இருக்கின்றன.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் எல்ஆர் ஜெகதீசன். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஜல்பைகுரி மாவட்டத்தில் ஆங்கிலத்தில் பேசியபடி வெள்ளை புடவையில் பேய் ஒன்று வளம் வருவதாக அங்கிருக்கும் தேயிலை தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். பிபிசியின் வங்கமொழி செய்தியாளர் அமிதப பட்டசாலியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் நந்தினி.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் வெள்ளை புடவையில் வளம் வந்தபடி ஆங்கிலத்தில் உரையாடும் பேயால் அரண்டு போயிருக்கின்றனர் தேயிலை தோட்ட பள்ளி மாணவிகள். ஜல்பைகுரி மாவட்டத்தில் சங்மாரி தேயிலை தோட்டத்தில் அமைந்திருக்கும் பள்ளியில் பயிலும் 6 வகுப்பு மாணவிகள் பலரும் தாங்கள் அடிக்கடி பேயை பார்ப்பதாக கூறுகின்றனர். பெரும்பாலும் உச்சிவெயில் நேரத்தில் வெள்ளை புடவையில் அந்த பேய் வலம் வருவதாகவும் தங்களை அடித்து பள்ளத்திற்குள் தள்ள அந்த பேய் முயற்சிப்பதாகவும் அந்த மாணவிகள் பயம் கலந்த குரலில் கூறி வருகின்றனர். கடந்த மாதம் சுமார் 40 மாணவிகள் இந்த வெள்ளைப்புடவை பேயை பார்த்து பயந்து மயங்கி விழுந்துள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பேய் பயத்தால் அடிக்கடி கூச்சலிட்டுக் கொண்டிருந்த மாணவிகள் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு சாந்தம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பேயால் மிரண்டு போயிருக்கும் இப்பள்ளிக்கு வந்த அரசு மருத்துவர் சுபோஜித் ஹவல்தார் மாணவிகளை பரிசோதித்திருக்கிறார். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் குடும்பங்களின் குழந்தைகள் ஆதலால் போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் மாணவிகள் மயங்கி விழுந்திருக்கலாம் என்று முதலில் அவர் எண்ணியுள்ளார். ஆனால் அவர்களின் உடல்நிலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது ஒரு விதமான உளவியல் கோளாறு என்றும் விரைவில் இம்மாணவிகள் ஒரு மனநல மருத்துவரிடம் சிகிச்சைக்காக அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் தற்போது கூறுகிறார். ஆனால் உள்ளூர் மக்களோ பேய் வலம் வருவது கதையல்ல நிஜம்தான் என்கின்றனர். இந்தியா ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக இருந்து இறந்து போன பிரிட்டிஷ்காரர்களின் ஆவிகள்தான் அங்கேயே பேய்களாக வந்து தொல்லை தருவதாக உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். தேயிலை தோட்ட மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் உத்பலேந்து முல்லிக் இதை பற்றி கூறும்போது, படிப்பறிவு அவ்வளவாக கிடைக்கப்பெறாத இக்கிராமத்து மக்கள் பேய்களை பார்ப்பதாக கூறி வருகின்றனர் என்றார். தங்களின் அலோபதி மருத்துவ சிகிச்சையை விட உள்ளூர் பாரம்பரிய மருத்துவர்களின் மீதே இவர்கள் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
அமிதப பட்டசாலியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி. லண்டனில் தற்போது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிகள் குறித்த செய்திகளை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்று நடைபெற்றுள்ள 2 முக்கியமான போட்டிகளில் 7 முறை ஆடவருக்கான பட்டத்தை வென்றுள்ள சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார். அதே போல பிரிட்டனின் ஆண்டி மரி அவரும் 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார். ரோஜர் ஃபெடரர் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் சாம் குவெரியை நேர் செட்டுகளில், அதாவது 6-4, 6-2, 6-2 எனும் செட்களிலும், ஆண்டி மரி நெதர்லாண்டின் ராபின் ஹேசேயை 6-1, 6-1, 6-4 எனும் செட் கணக்கிலும் வென்றார்கள். ஆண்டி மரி சுலபமாக வெற்றி பெற்றாலும் மற்றொரு பிரிட்டனாரான ஜேம்ஸ் வார்டு ஜிரி வெஸ்லி செக்கோஸ்லோவேக்கியை சேர்ந்தவரை எதிர்த்து மிகவும் போராடியே வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதேவேளை மகளிர் பிரிவில் கேரலின் ஓசினாஸ்கி டென்மார்க்கைச் சேர்ந்தவர் அவர் டெனிசா அலட்டோவா செக்கோஸ்லோவாக்கியாவை 6-1, 7-6 எனும் செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார். விம்பிள்டனில் மகளிருக்கான ஜூனியர் பட்டத்தை முன்னர் வென்றிருந்த அக்னேஸ்கியா ரெட்வன்ஸ்கா போலண்டைச் சேர்ந்தவர் அஜிலா டியாமனோவிக்கை, அதாவது குரோவேஷியாவில் பிறந்து ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது வாழ்ந்து வருபவரை 6-0, 6-2 எனும் செட்களில் வென்று முன்னேறி இருக்கின்றார். தற்பொழுது ரஃபேல் நடாலுக்கும் டஸ்டின் பிரவுனுக்கும் இடையேயான போட்டி மத்திய ஆடுகளத்தில் நடைபெற்று வருகிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.